நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடல் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம், வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது, அவற்றிற்கு விடை காண்போம் பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன். முதலாவது கேள்வி, எங்களுடைய கிரியா யோகத்தில் பாபாஜி கூறுகின்றார், புறத்தில் நிற்காமல் அகத்திற்குள் வாருங்கள் என்று. அதே விடயத்தை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலும் சொல்லப்படுகின்றது, உள்நோக்கி செல்லுங்கள் என்று. இதன் வழி நிற்கின்றேன் ஐயா, ஆனால் பெரும்பாலும் இதில் நான் வெற்றி பெறுவதில்லை. இதில் என்ன மாதிரி இந்த விடயத்தை துரிதப்படுத்தலாம், அல்லது ஏன் முழு நேரமும் பெரும்பாலும் தான் வெற்றி அடைவதில்லை என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதற்கு பல விதங்களில் பதில் சொல்லலாம். முதலாவதாக, அகநோக்கி போவதுதான் சிறந்தது, அதுதான் கிரியா சாதகர்கள் செய்ய வேண்டியது என்று சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் தெய்வீய குரல் புத்தகத்தில் பல இடங்களில் அதை தெளிவாக கொடுத்திருக்கின்றார். நாங்கள் வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயத்திலையுமே அதை செய்ய வேண்டும், அதுதான் கிரியா சாதகர்களுக்குரிய அழகு. ஏனென்றால் நாங்கள் செயல்முறையில் இயங்குபவர்கள். ஆகவே நாங்கள் எந்த விடயத்தை எடுத்தாலும் அல்லது செயல்பட்டாலும், அது சரியாக செய்தாலும் சரி அல்லது தவறாக செய்தாலும் சரி, உள்நோக்கி பார்க்க வேண்டும். முடிந்தளவு எவ்வளவு தூரம் நீங்கள் உள்நோக்கி போகின்றீர்கள் என்பது உங்களுடைய அறிவு திறன் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றோம். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பக்குவத்தை பொறுத்தது என்றும் சொல்லலாம். இதற்காகத்தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்கள் படித்திருக்கின்றோம். என்ன மாதிரி எங்களுடைய உடல் வேலை செய்கின்றது, உடல் கருவிகள் வேலை செய்கின்றன, இந்த தத்துவத்தை, இந்த 36 தத்துவங்களாலும் தான் நாங்கள் இயங்குகின்றோம் என்று தெரிகின்றது. எங்களை இயக்குபவன் இறைவன் என்றும் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இவற்றை நாங்கள் நன்றாக புரிந்து செயல்பட்டோமாக இருந்தால் உள்நோக்கி செல்லலாம், முழுமையாக ஒவ்வொரு விடயத்திலும் செல்லலாம். அப்படி செல்லும் போது எங்களுக்கு ஒரு தெளிவு நிலை கிடைக்கின்றது. இறுதி நிலை என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தில் சொன்னதின்படி எல்லாவற்றையும் இயக்குபவன் இறைவன். அந்த நிலையைத்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் பார்க்க வேண்டும். ஆனால் அது பார்ப்பதற்கு எங்களுடைய அறிவுத்திறன் எவ்வளவு தூரம் இருக்கென்பதுதான். நாங்கள் அதை அறியலாம், ஆனால் அறிந்தது மாத்திரத்தில் நின்றுவிட்டால் நீங்கள் சொன்னது போல் பெரும்பாலும் நீங்கள் இதில் வெற்றி பெற முடியாது. கேட்டலில் மாத்திரம் நிற்காமல் அதை சிந்திக்கணும். அந்த சிந்திப்புத்தான் உள்நோக்கி செல்லுதல். அது சென்று கொண்டிருக்கும் போது அந்த தெளிவு நிலையில் இவையெல்லாம் புலப்படும் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொல்கின்றது. கிரியா யோகமும் பாபாஜி சொல்கின்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து எங்களுடைய உடல் எப்படி தொழிற்படுகின்றது என்பது மிகவும் முக்கியமானது. உள்நோக்கி செல்வதற்கு கருவி கரணங்கள் எப்படி வேலை செய்கின்றன, அகக்கருவிகள் எப்படி வேலை செய்கின்றது, புறக்கருவிகள் எப்படி வேலை செய்கின்றது, புறக்கருவிகள் வெளியால் இருந்து எல்லா விடயத்தையும் உள்வாங்குகின்றது, நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அகக்கருவி அதை எடுத்து அகங்காரம் மனம் புத்தி சித்தம் என்ற நான்கு அந்த கரணங்கள் மூலமாக அதை பரிசீலனை செய்து சித்தத்தில் பதிய வைக்கின்றது. ஆகவே எங்களிடம்தான் அந்த விடயங்கள் எல்லாமே செயல்படுத்தும் தன்மை உண்டு எங்களுடைய அகப்புற கருவிகளில். இதை தந்தவன் இறைவனாக இருக்கலாம், ஆனால் செயல்படுத்தும் தன்மை எங்களுடையது. எங்களுடையது என்று சொன்னால் எங்கள் ஒவ்வொரு தனி ஆன்மாவினுடையது. அந்த செயல்படுத்தும் தன்மைகளை நாங்கள் நன்றாக சரியாக செய்ய வேண்டும் என்றால் இந்த கருவி கரணங்கள் எப்படி வேலை செய்யது என்பதை நாங்கள் 36 தத்துவங்களில் படித்திருக்கின்றோம். அதை மீண்டும் ஒருமுறை பாருங்கள். பார்க்கும்போதுதான் எங்கு எங்கெல்லாம் உங்களிடம் வரும் விடயங்களை நீங்கள் தடை செய்யலாம், எப்படி தடை செய்யலாம், எப்படி தடை செய்வதன் மூலம் நீங்கள் அதில் வெற்றி பெறலாம் என்றெல்லாம் நாங்கள் சிறிது சிறிதாவது அடிப்படை கருத்துக்களை பார்த்திருக்கின்றோம். அதன் வழி செல்ல வேண்டும். இதற்கு நல்லொரு உதாரணத்தை பார்ப்போமாக இருந்தால், சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு இடத்தில் ஒரு உதாரணம் கொடுத்தார். அது இதற்கு பொருந்துமாக இருக்கலாம். அதாவது முற்காலத்தில் வயல்களில் அரிசிகளை வயலை அரிசி நெல் கதிர்களை பதப்படுத்தி அரிசி மூட்டைகளை எடுத்து வயலில் வைப்பார்களாம். மூட்டை மூட்டையாக அதை வியாபாரத்திற்கு அனுப்புவதற்கு. ஆனால் அந்த வைக்கும் சில தினங்களில் எலிகள் வந்து அந்த மூட்டைகளில் ஓட்டை போட்டு நெல்லை சாப்பிடும். அதற்கு ஒரு உபாயத்தை கையாள்வார்களாம் வயல் வேலை செய்யும் உழவர்கள். அந்த மூட்டைகளை வயலில் ஒரு இடத்தில் நன்றாக மேல் நோக்கி குவித்து விட்டு மூட்டைகளை அடுக்கி விட்டு அதை சுற்றி வெள்ளம் சர்க்கரையை ஒரு பெரிய வட்டமாக போட்டு விடுவார்களாம். அந்த ஏரியாவை சுற்றி அந்த பகுதியை சுற்றி அப்போது வரும் எலிகள் எல்லாம் இரவு நேரத்தில் இருக்கலாம் அல்லது உழவர்கள் இல்லாத நேரத்தில் அரிசியை நோக்கி வரும் எலிகள் எல்லாம் அந்த வெள்ளத்தை கண்டவுடன் அந்த வெள்ளத்தையே சாப்பிட்டு சுவித்து அது போதுமென்ற அளவுக்கு இருக்கும், அதை சுவித்து விட்டு சென்று விடுமாம். ஆதலால் அந்த நெல் அந்த சாக்குகளில் போடப்பட்ட நெல் எலியால் பாதிக்கப்படாது என்று ஒரு செயல்களை அந்த உழவர்கள் செய்வார்கள் என்று பேராசிரியர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அந்த எலிக்கு தேவையான நெல் சாக்குகளில் உள்ளே இருக்கின்றது. ஆனால் வெளியில் அந்த வெள்ளத்தை கண்டவுடன் அந்த இனிப்பில் அதையே சாப்பிட்டு விட்டு உண்டு விட்டு மகிழ்ச்சியில் அந்த இடத்திலேயே திரும்பிவிடும், உள்நோக்கி வராது. அதே போல்தான் எங்களுடைய வாழ்க்கை என்கின்றார் பேராசிரியர். எங்களுக்கு பலவிதமான விடயங்களும் தனு கரண பூன போகங்களால் தரப்பட்டிருக்கின்றது. அதை வைத்து அதில் இருந்து எவற்றை எடுக்கலுமோ அதை எடுத்து எங்களுடைய விருப்பப்படி அதை நாங்கள் நான் எனது என்றெல்லாம் எடுத்து அதை பாவித்து அதை உட்கொண்டு சாப்பிட்டு இருந்து எங்களுடைய வாழ்க்கையை முடிக்கின்றோமே தவிர எங்களுக்குள் இறைவன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் தேடுவதில்லை. அது பெரிய உணவு இறைவனை நாங்கள் அடைவது. ஆகவே நாங்கள் அந்த பேரின்பத்தை தேடாது வழியாலிருக்கும் சிற்றின்பங்களோடையே நின்று விடுகின்றோம். அந்த எலிகள் அந்த சர்க்கரையை சாப்பிடுவது போல உள்நோக்கி வராமல் வழிநோக்கி செல்வது போல சாப்பிட்டவுடன். ஆகவே எங்களுக்குள் இறைவன் இருக்கின்றான், உடனாய் வேறாய் ஒன்றாய் மூன்று நிலைகளிலுமே இருக்கின்றான். அதை நாங்கள் உள்நோக்கி போய் இறைவனை பார்ப்பது போல ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் செய்யும் போது நாங்கள் உள்நோக்கி செல்வோமாக இருந்தால் அகத்தை நோக்கி செல்லலாம். இறுதியாக மூலமாக வரப்போகும் விடை இறுதியில் இறைவன்தான் ஒவ்வொரு விடயத்தையும் செய்கின்றான் என்பதை நாங்கள் உணரலாம் என்று இந்த நண்பருக்கு சொல்கின்றேன். அவருடைய கேள்விக்கு இந்த ஓமானத்தை சொன்னது அது இந்த கேள்வியை உணர்வதற்கு உதவும் என்பதற்காக. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது. ஐயா, என்னுடைய குடும்பத்தை வைத்து ஒரு கேள்வி எழுப்புகின்றேன். இங்கு என்னுடைய சுற்றாடலை வைத்தும் நான் ஓரளவு நன்றாக படித்தவன் படிப்பில். அதெல்லாம் எனக்கு பெரியதாக தோன்றியது இந்த கிரியா யோகத்திற்குள் வர முதல். நான் நல்லொரு தொழில் பார்க்கின்றேன், அதுவும் உயரிய தொழில். என்னுடன் சேர்ந்திருப்பவர்கள் பலரும் நன்றாக படித்தவர்கள். படித்தவர்கள் மாத்திரமல்ல, சிலர் நன்றா பணக்காரர்கள். ஆகவே என்னுடைய தொடர்பு முழுக்க படித்தவர்கள் பணம் பணக்காரர்கள், அதை விட அம்சத்தில் உயர்ந்தவர்கள், தங்களை பெரியவர்கள் என்று எங்களுடைய ஊர்களில் சொல்பவர்களுடன் தான் இருந்து வந்தது. ஏனென்றால் அந்த சொசைட்டி என்று அவர் சொல்கின்றார் அந்த கேள்வியில். அவர்களோடு நான் சேர்ந்து அவர்களோடு பழகும் போது தான் எனக்கு ஒரு பெரிய மதிப்பு என்றிருந்தேன். இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்தவுடன் தான் தெரிகின்றது, நாங்கள் நான் ஒன்றுமே இல்லை, செய்வது இறைவன். எங்களுக்கு இந்த அந்தஸ்தை, இந்த பாட படிப்பை, இந்த பணத்தை எல்லாம் தந்ததே இறைவன். இதில் ஒன்றுமே எங்களுடையது அல்ல என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து விளங்கிவிட்டேன் ஐயா. இப்போது நான் கடந்த ஒரு 2 வருடமாக நான் பழகுபவர்கள் எல்லாருடனும் சமமாக பழக தொடங்கிவிட்டேன். ஏனென்றால் இப்போதுதான் புரிந்தது. ஆகவே இதை நான் கேள்வியாக போடாமல் ஒரு கருத்தாக போடுகின்றேன். என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றிவிட்டேன். ஆனால் நான் எந்தெந்த மக்களுடன் அந்த நிலையில் இருந்தேனோ அவர்கள் சிறிதும் மாறவில்லை. நான் மாறியதை அவர்கள் குறை கூறுகின்றார்கள். அவர்கள் இன்னும் ஹை சொசைட்டி என்று சொன்னபடி பெரியவர்களுக்குத்தான் நல்ல மரியாதை கொடுக்கின்றார்கள். டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அக்கவுண்டன்ட், பணக்காரர் அல்லது அந்த அந்த இடத்தில் இருக்கும் பெரிய புள்ளிகள் என்று சொல்கின்றார் தன்னுடைய ஒளிப்பதிவில். ஆனால் அவர்களுடைய நிலைகள் மாறவில்லை ஐயா. இப்போது பார்க்கும்போது, அவர்களை பார்க்கும்போது அவர்கள் என்ன மாதிரி வாழ்கின்றார்கள் கீழ்த்தரமாக என்று எண்ணுகின்றேன். ஆனால் நிச்சயமாக என்னால் அவர்களை திருத்த முடியாது. ஆகவே எல்லா உயிர்களும் ஒன்று, எல்லா உயிர்களையும் நாங்கள் பாரபட்சமின்றி இறைவன் போல் கருத வேண்டும் என்பதை அறிந்தபின் என்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் உண்டு. அது என்னுடைய அன்பு நிலைகளை கூட்டியிருக்கின்றது, தொண்டை கூட்டியிருக்கின்றது, எல்லோரையும் ஒன்றாக பார்க்கின்றேன் என்று அவர் தன் பெருமிதமாக இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தையும் பாபாஜியின் அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழிநிற்றல் என்று முதல் படித்தவற்றிற்கு இவற்றின் விளக்கத்துடன் மேலும் மெருகூற்றி தன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது என்று சொல்லி ஒரு கருத்து பதிவு ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். அதுதான் அந்த 2வது கேள்வியோ கருத்தாக வந்தது. ஆகவே நாங்கள் இவற்றை சிறிது பார்ப்போமாக இருந்தால், இது முக்கியமான ஒரு கருத்து எங்களுடைய வாழ்க்கையில். அவர் பெரிய ஒரு சொசைட்டியில் இருந்து இந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம். தான் மாறின விதத்தை நாங்கள் பெரிய சொசைட்டி என்று பார்க்காமல் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது எங்களுடைய நண்பர்களுக்குள்ளேயோ எல்லா இடமும் பார்த்தால் இந்த பிரச்சனைகள் உண்டு. ஆனால் கிரியா சாதகர்கள் இதிலிருந்து விதிவிலக்காக நிற்பார்கள். அவர்கள் இந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் போது அது மிகவும் முக்கியம். அது குடும்பமாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்தில் மாத்திரம் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நாங்கள் வளர்ந்து கொண்டு போகலாம். அது எங்களுடைய சாதகர் கூட்டம். ஏனென்றால் எல்லோரும் கிரியா யோகத்தில் இருப்பதால் இந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் படித்து கொண்டு போவதால் அந்த வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வளருவோம் என்று இந்த நண்பருக்கு சொல்கின்றேன். இது மிகவும் இன்றியமையாத முக்கிய கருத்து பதிவாக இன்றைய சத்சங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. மூன்றாவது, இன்று காலையில் தான் அந்த கேள்வி வந்தது. அதாவது எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி அவரை இப்போது இந்த காலகட்டத்தில் பலர் அவரை நேரடியாக காண்கின்றார்களாம், அவரை அவர்களுடன் பேசுகின்றார்கள் என்றெல்லாம் எங்களுடைய இன்டர்நெட்டில் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த கேள்வி, அந்த செய்திகளை நான் கேள்விப்பட்டேனா என்பது என்னட்டை அந்த அன்பர் கேட்டார். நிச்சயமாக நான் கேள்விப்படவில்லை. யாரும் பாபாஜியை பார்க்கலாம், அதற்கு ஒரு தடை விதியும் இல்லை. அது உயர்ந்தவர்களாக இருக்கலாம், கீழ்த்தரமானவர்களாக இருக்கலாம், சாதகர்களாக இருக்கலாம், யாரும் தான் பார்ப்பதாக சொல்லலாம். ஏனென்றால் இறைவன் எங்களுக்குள் இருக்கின்றான், பாபாஜி எங்களுக்குள் இருக்கின்றார். அது உள்நோக்கி பார்த்தல். வெளியில் இப்படி பாபாஜியை காண்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி செய்திகள் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த நண்பருடைய கேள்வி. இவற்றை நம்புவதா, அப்படி இருக்குமா என்பது. ஆகவே அது ஒவ்வொருதருடைய விடயத்தையும் பொறுத்தது. ஒவ்வொரு ஆன்மாக்களும் அதை பார்ப்பதில் தவறில்லை, ஆனால் அதை நோக்கி செல்லுவதா, அது உண்மையா இல்லையா என்று அதை அலை 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 போட்டு அதை பார்ப்பதில் எந்த விதமான ஒரு நன்மையும் எங்களுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்கு இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக எல்லாரும் பாபாஜியை அடையலாம், அவர்களுடைய சாதனை முறைப்படிதான் அடையலாமே தவிர விதி விலக்காக அவர்களுடைய பணம் மூலமாகவோ, தொழில் மூலமாகவோ, அல்லது ஊரில் பெரியவர்கள் என்ற மூலமாகவோ பாபாஜியை பார்க்கவோ அடையவோ முடியாது. ஆனால் இந்த பார்த்தல் என்று சிலர் சொல்லுகின்றார்களே, அதை பாபாஜி தன்னுடைய புத்தகத்திலேயே சொல்லி இருக்கின்றார். ஒரு இடத்தில் அதை அந்த அன்பருக்காக சொல்கின்றேன். இது ஒரு மூன்று சத்சங்கத்துக்கு முன்னால் வாசித்தோம். அவர் நீலகண்டனுடன் உரையாடும் போது ஒரு இடத்தில் 1952 அந்த குறிப்பை கொடுக்கின்றார். நான் கடைசியாக பார்க்கும் மனிதன், அதாவது ஹியூமன், நீயாகத்தான் இருப்பாய். பேசும் கடைசியாக நான் பேசுபவன் நீயாகத்தான் இருப்பாய் என்று ஒரு குறிப்பு கொடுத்ததை நாங்கள் வாசித்தோம் சத்சங்கத்தில். அப்படியாக அவர் அந்த சொன்ன குறிப்பு சரியாக இருந்தால் 1952 இப்படியெல்லாம் வரும் செய்திகள் சரியா இருக்கலாமா என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஏனென்றால் உணர்வு நிலையில் சூட்சுமத்தில் பார்ப்பது வேறு. நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் இன்னொரு ஓமானத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம். இப்படியான பெரிய அருளாளர்கள் சத்குருவை பார்ப்பதென்றால் எங்களுடைய நிலை உயர வேண்டும். அதை நாங்கள் மின்சாரத்தை வைத்து பார்த்திருக்கின்றோம். அவர் ஆரம்பத்தில் இருக்கும் 500 வோல்ட்ஸ் பவருடைய மின்சாரம் என்றார் பாபாஜி. நாங்கள் வீட்டுக்குள் இருக்கும் 24 வோல்ட்ஸை வைத்து கொண்டு என்னென்று 500 வோல்ட்ஸுக்கு முன்னால் நிற்க முடியும்? பொசுங்கி விடுவோம். ஆகவே ஒரே ஒரு விதத்தில் தான் அந்த மின்சார வித்தியாசத்தை வைத்து சொல்லும் ஓமானத்தில் நீங்கள் பாபாஜிக்கு முன்னால் நிற்கலாம். எப்போது என்றால் உங்களுடைய சாதனையில் நீங்கள் உயர வேண்டும். சாதனையில் உயர்ந்து அந்த நிலைக்கு வந்து பாபாஜியுடன் நீங்கள் தொடர்பில் இருந்தால் இந்த விடயங்கள் எல்லாம் இன்டர்நெட்டில் வராது. அது என்னுடைய கருத்து. அப்படி இன்டர்நெட்டில் வராதென்று நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், பாபாஜியின் விருப்பத்துடன் அது வழி மக்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் அந்த நபர் நிச்சயமாக தொண்டாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய பெருமைக்காகவோ அல்லது தன்னுடைய புகழ்ச்சிக்காகவோ தான் பாபாஜியை கண்டேன் என்று யாராவது எழுதுவார்களாக இருந்தால் அது சரியாக இல்லை. பாபாஜியின் தெய்வீக குரலில் அவர் கொடுத்த விடயங்களிலிருந்து ஆனால் சூட்சுமமாக கிடைக்கிறது, அது வேறு விடயம். அதுவும் சாதனை மூலம்தான் அடையலாம். அது அவர்களுக்கு தனிப்பட்டது. ஆகவே எங்களுக்கு தெரிந்த அளவில் பாபாஜியின் உருவம், பாபாஜி வந்து அவர்களுடைய பேசியதென்று சொன்னால் 1952 இறுதியாக நீலகண்டன் ஜோகி ராமையா அவர்களுடனே தவிர அதற்கு மேற்கொண்டு எது எந்த செய்திகளும் எங்களுடைய சாதகர் கூட்டத்திலோ அல்லது கிரியா யோகத்திலோ இல்லை என்பது அந்த அன்பருக்குரிய பதில். இதையும் நீங்கள் வாசிக்கலாம், அதில் தப்பில்லை. அப்படி இருந்தாலும் அதை நீங்கள் ரிஷி மூலம் நதி மூலம் என்று சொல்லி அதை நீங்கள் மீண்டும் அதை சிந்தித்து உங்களை தாழ்த்தாது உங்களுடைய சாதனையில் மேல் நோக்கி பயணம் செய்யுங்கள். உங்களால் பாபாஜியை காண முடியும் சாதனை மூலம் என்பது எங்களுடைய குருமார்கள் சொன்ன விடயத்தை நான் சொல்கின்றேன், நான் சொல்லவில்லை. ஆகவே சாதனை மூலம்தான் உங்களுடைய நிலையை உயர்த்தி அப்படியான உயர் நிலையில் இருக்கும் சத்குருவை நீங்கள் நேரடியாக காணலாமே தவிர வேறு ஒன்று விதத்தாலும் நீங்கள் காண முடியாது. ஆனால் இங்கு சாதனை என்று சொல்லும் போது அது இந்த பிறப்பில்தான் நீங்கள் சாதனை செய்து அதை காண்பீர்கள் என்பது அல்ல. உங்களுடைய ஆன்மா பழைய பிறப்பிலேயே கிரியா யோகத்திற்குள்ளே பயணித்து இந்த பிறப்புத்தான் உங்களுடைய கடைசி பிறப்பாக இருக்கும் கட்டத்தில் கூட இந்த பிறப்பில் நீங்கள் பாபாஜியை நேரடியாக தரிசிக்கலாம். ஏனென்றால் உங்களுடைய பயிற்சிகள் அந்த நிலைக்கு உயர்ந்து வந்து கொண்டிருந்திருக்கும் என்பதும் உண்மை. ஆகவே இவற்றை நாங்கள் கேட்கலாம், ஆனால் அப்படி ஒருவருக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்காதா என்றெல்லாம் யோசித்து அதை சிந்தித்து எங்களுடைய நேரத்தை வீணடிக்காது நாங்கள் சாதனையில் பாபாஜியை நோக்கி செல்வோம். பாபாஜியுடன் நாங்கள் தொடர்பில் இருப்போம். சூட்சுமத்தில் அவர் எங்களுக்கு தர வேண்டியதை தருவார், தர வேண்டும் என்றார் என்று இந்த அன்பருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்றேன். ஆகவே இந்த வந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்று பதில் கன்றோம். அதற்கு நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இரவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இரவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
ஓம் சிவாய நம, ஓம்
காரணமாக பூர்ணமாக உள்வாங்க முடியாவிட்டாலும் உள்வாங்கியதை மிக சுருக்கமாக கூறலாம் என நினைக்கின்றேன். இன்றைய சத்சங்கம் பழமை போல கேள்வி பதிலளுக்குரியான சத்சங்கமாக அமைந்தது. அதில் இன்றைய மூன்று கேள்விகளுக்கும் சிறப்பாக சுருக்கமாக தெளிவாக உதாரணங்கள் கூடிய விளக்கம் கிடைக்க பெற்றது. அதில் முதலாவது கேள்வி பதிலை சுருக்கமாக பார்ப்போமானால், எங்கள் அறிவு திறனை மென்மேலிடம் கூட்டிக் கொண்டு போகும் போது எங்களுக்கு பரம்பொருள் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அகத்தை நோக்கி செல்லும் போது முதலாவது கேள்விக்குரிய பதில் எங்களுக்கு கிடைக்கின்ற என்பது தெளிவாக இருந்தது. அடுத்ததாக இரண்டாவது கேள்விக்குரிய பதிலும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களையும் கிரியா யோக கருத்துக்களையும் பூர்ணமாக அறியும் போது அதற்குரிய பதில் எங்கள் மனத்தில் தெளிவாக கிடைக்கின்ற என்பதை உணரக்கூடியதாக இருந்தது. அடுத்து இறுதியாக மூன்றாவது கேள்வி, சத்குரு கிரியா பாபாஜியை இன்றைய காலகட்டத்தில் பாபாஜியை பார்த்ததாக கூறும் செய்திகளை நம்புவதா இல்லையா என்ற விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கும் சிறந்த பதில் கிடைத்தது. சுருக்கமாக, எல்லோரும் சாதனை மூலம் பாபாஜியை அடையலாம் என்பது உண்மை. அதற்கு பாபாஜியின் தெய்வ குரல் பாபாஜி கூறிய வார்த்தையிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். அதற்கும் இறுதியாக 1952 பாபாஜி நீலகண்டன் கூறிய விளக்கம் சொல்லப்பட்டது. அதை ஏற்கனவே நாங்கள் கேட்டு நாங்கள் எனவே இதிலிருந்து பூர்ணமாக இந்த விஷயங்களை நாங்கள் பதில்களை எங்களுடைய மனத்தில் பூர்ணமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம, ஓம்.
நன்றி ரவிணையா, உங்களால் முடிந்த அளவு பிந்தி வந்திருந்தாலும் அதை தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. நான் நினைத்தேன் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள் என்று 12 செகண்ட் மெசேஜ் ஒன்று போட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஏதோ பணியில் இருப்பதாக இருக்கும். அதை நான் இப்போது ஒளிவாங்கியில் கேட்க முடியாது. ஆகவே அவர் இன்றைய சத்சங்கத்தில் இல்லை. ஆகவே இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.